الحمد لله الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد الذي أرسله ربنا تبارك وتعالى شاهدا ومبشرا ونذيرا وداعيا إليه بإذنه وسراجا منيرا، وعلى آله الطيبين الذين طهرهم ربنا جل ثناؤه في كتابه تطهيرا، وأصحابه المكرمين الذين جاهدوا في سبيل الله تعالى جهادا كبيرا، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم يجزي الله المحسنين من عباده جنة وحريرا. أما بعد، فليس வாழ்வதற்கு தேவையான வளங்கள் யாவற்றையும் வாரி வழங்கி நம்மை பெருவாழ்வு வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், ஈடிணையற்றவன், இணைத்துணையற்றவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹு தஆலாவின் இறுதி தூதர், எங்கள் தலைவர், நம் நெஞ்சில் நிறைந்த உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அருமை குடும்பத்தவர்கள், அருண் தோழர்கள், அவர்களது வழியை பின்தொடர்ந்த தொடர்ந்து கொண்டிருக்கிற தொடரவிருக்கிற நன்மக்கள், அவர்களது உயர்ந்த வழிக்காக என்றும் அழைக்கக்கூடிய உழைக்கக்கூடிய சகல நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை அஞ்சி வாழும்படி முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியச் செய்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவனின் ஒரு இபாதத்திலே என்னை உங்களோடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நம் தலைவர் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் சுவன பதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வாழ்வாங்கு வாழ வைப்பானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் துல்கஅதா மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஹிஜ்ரி ஆண்டின் 11வது மாதம் துல்கஅதா. இது போன்றதொரு மாதத்தில்தான் நம் உயிரிலும் மேலான, நெஞ்சில் நிறைந்த அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி திருமணம் நடைபெற்றது. இந்த மாதம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக திருமணம் செய்து கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும், அவர்கள் பல திருமணங்கள் செய்திருந்தார்கள். அவர்களுடைய திருமண பந்த தொடரிலே இறுதியாக அவர்கள் திருமணம் செய்தது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டில். இப்படியான ஒரு மாதத்தில், துல்கஅதா மாதத்தில், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கும் போதெல்லாம், அவ்வப்போது நாம் படிக்கிற ஒவ்வொரு கணத்திலும் அவர்கள் மீது நமக்கு அன்பு அதிகரிப்பதுண்டு. அவர்களுடைய வாழ்க்கையின் பிரதானமான ஒரு பகுதி அவர்களுடைய இல்லற வாழ்வு. இல்லற வாழ்வு 11 மனைவிமாரோடு சம்பந்தப்பட்டது. அந்த 11 மனைவிமாரின் தொடரிலே முத்தாய்ப்பாக அமைந்தது ஹவ்ரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களாகும். அவர்களுடனான திருமணம் இந்த துல்கஅதா மாதத்தில் தான் நடந்தேறியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார் முஃமின்களின் தாய்மார். வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அல் குர்ஆனில் அல்லாஹ் நபி அவர்களுடைய மனைவிமார் பற்றி சூரத்துல் அஹ்சாபில் பேசுகிற போது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர் முஃமின்களின் தாய்மார் என்று சொல்லி வைத்திருக்கிறான். எனது தாயை நான் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், அதுபோல நபி அவர்களுடைய மனைவிமாரை நான் கண்ணியப்படுத்த வேண்டும். எனது தாயை எனக்கு மணந்து கொள்ள முடியாது என்பது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியரை நான் மணந்து கொள்ள முடியாது. எந்த ஒரு முஃமினுக்கும் இது கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா போதித்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மை பெற்றெடுத்த தாய்மாரை நாம் நேசிப்பது போல இல்லை, அதை விடவும் அளவு கடந்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மனைவியரை நேசிப்பது நம்முடைய அகீதாவாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தஸ்து மிக்கவர்களாக இருப்பது போல் அவர்களோடு இணைந்தவர்களும் இணைந்தவையும் அந்தஸ்து மிக்கவை, மதிப்பு கூடியவை. அல்லாஹ் சூரத்துல் அஹ்சாபிலே நபி அவர்களுடைய மனைவியரை பார்த்து பேசுகிற போது, யா நிசா அந்நபி லஸ்துன்ன காஹதின் மினல் நிசா, நபி அவர்களுடைய மனைவியரே, நீங்கள் ஏனைய பெண்களில் எவரை போன்றவர்களும் அல்ல. நீங்கள் சாதாரண பெண்களில் ஒருவருக்கு இருப்பது போல நீங்கள் உங்களுடைய அந்தஸ்தை பார்ப்பதற்கு இல்லை, நீங்கள் அதைவிட பல மடங்கு மேலே இருக்கிறீர்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்தே நேரடியாக சொன்னான், நீங்கள் ஏனைய பெண்களில் எவரை போன்றும் இல்லை, உங்கள் அந்தஸ்து அலாதியானது, உங்கள் கண்ணியம் அலாதியானது, உங்கள் பெருமை அலாதியானது, உங்கள் சிறப்பு அலாதியானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பாக்கியது போல அவர்களோடு இணைந்தவர்களையும் சிறப்பாக்கி வைத்தான். விசேடமாக அவர்களுடைய வாழ்க்கை துணைவியர்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். நபி அவர்களை நேசிப்பதின் ஒரு பகுதிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியரை நேசிப்பதாக இருக்கிறது. அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய அந்த நபி அவர்களுடைய குடும்பத்தினரை நேசிப்பதையும் நாம் இந்த இடத்திலே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிக்கொண்ட மனைவியருள் நிறைவாக அவர்கள் கண்டது மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா மக்காவிலே ஒரு சிறந்த குடும்பத்து பெண்மணி, தந்தை வழியாலும் சிறந்த ஒரு குடும்பம், தாய் வழியாலும் ஒரு சிறந்த குடும்பம். தந்தை ஹாரிஸ், தாய் ஹிந்து பின் துஆவ். அருமை சகோதரர்களே, பிரியமானவர்களே, தந்தையின் குடும்ப அந்தஸ்து போல தாயின் குடும்ப அந்தஸ்தும் இருந்த அதே வேளை இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் தாயின் குடும்ப அந்தஸ்துக்கு மேலதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியிலும் இதர முக்கிய சஹாபிகள் வழியிலும் வேறொரு அந்தஸ்தையும் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாய் பெற்றிருக்கிறார்கள். வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்ரமு அஜூஸின் ஃபில் அர்தி அஸ்ஹாரா இப்னத்து அவ், பூமியிலே மிக கண்ணியமான மருமகன்கள் கிடைத்த மூதாட்டி அவருடைய மகள் ஹிந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே மிக கண்ணியமான மருமகன்கள் கிடைத்த மூதாட்டி அவருடைய மகள் ஹிந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிந்தி என்பது அவருடைய மகள் என்றால் அவர்கள்தான் மைமூனாக அவர்களுடைய தாயாக இருக்கிறார்கள். அந்த பெண்மணியுடைய புதல்விகளில் அதிகமானோரை திருமணம் செய்தவர்கள் முக்கியமானவர்களாக இருப்பவர்கள் பெரும் பெரும் சஹாபிகள். அதைவிட முக்கியமானது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய மகள் மைமூனாவை திருமணம் செய்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்தொரு மகளை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, இன்னும் ஒரு மகளை ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு, இன்னும் ஒரு புதல்வியை அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, இன்னும் ஒரு புத்திரியை அலி ரழியல்லாஹு அன்ஹு, இன்னும் ஒரு மகளை ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முக்கியமான பெரிய சஹாபிகளும் இந்த பெண்மணியின் புதல்விகளை கட்டிக்கொண்டார்கள் என்ற வகையிலே இவர்களுக்கு நிகராக நல்ல சிறந்த கண்ணியமான மருமகன்களை பெற்றுக்கொண்ட ஒரு சிறந்த மூதாட்டியை பூமி காணவில்லை என்ற வகையிலே தொன்று தொட்டு வரலாற்றிலே அவர்களுடைய பெயர் இப்படி பதியப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி சிறந்த ஒரு தாயின் பின்னணியை ஹஜ்ரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அவர்களின் பெயர் பர்ரா என்றிருந்தது. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திலே இணையும் போது எவரவருடைய பெயரெல்லாம் பர்ரா என்று இணைந்ததோ அவர்களுடைய பெயரை வேறு பெயராக மாற்றினார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் அதற்கு வேறு வேறு நியாயங்களும் காரணங்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதனை படிப்பதற்குரிய நேரம் இதுவல்ல, பிறரொரு சந்தர்ப்பத்திலே படிப்போம். ஹஜ்ரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயரும் பர்ரா என்று இருந்தது. அதனை நபி அவர்கள் மாற்றி மைமூனா என்று அவர்களுக்கு புதியதொரு பெயரை சொன்னார்கள். இன்று வரைக்கும் மைமூனா என்ற இரண்டாம் பெயரை அவர்களுடைய முதலாம் பெயர் மூலம் மிகைத்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கரம் பற்றுவதற்கு முன் இரண்டு கணவன்மார்களுக்கு கீழே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் முதலாவது திருமணம் முடித்திருந்தது மஸ்ஊத் இப்னு அம்ர் அஸ்ஸகஃபி என்றவரை. அவர்களை திருமணம் முடித்து வாழ்ந்து பிறகு தலாக் சொல்லிவிட்டார், பிரிந்து விட்டார். அவருடைய பிரிவை தொடர்ந்து இன்னும் ஒருவர் அபூ ரூஹும் என்பவர் அவர்களை திருமணம் செய்திருந்தார். அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்கள் விதவையாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை திருமணம் செய்தார்கள். அவர்கள் அவர்களுடைய இறுதியான அதே சமயத்தில் மூன்றாவது கணவனாக ஆகி போனார்கள். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ர் ஏழாம் ஆண்டு நபி அவர்கள் திருமணம் செய்து கொண்ட இந்த நிகழ்ச்சியும் கூட இறுதியான நிகழ்ச்சி என்ற வகையிலே முக்கியத்துவம் பெறுகிறது. அதே சமயத்திலே இன்னும் ஒரு பக்கத்திலே ஊரில் இருந்து செய்த ஒரு திருமணம் அல்ல, பயணத்தின் போது செய்து கொண்டு தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பித்த ஒரு திருமணம் என்ற வகையிலே இன்னும் ஒரு வகையில் அது வித்தியாசமான கவனத்தை பெறுகிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, ஆர்வத்தோடு படியுங்கள். ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு உம்ரத்துல் கவாவுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வந்தார்கள். அதற்கு முன்னைய வருடம் உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்றது. முஸ்லிம்களும் குறைஷிகளும் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையிலே முதல் ஷரத்து, நான்கு ஷரத்துகள், நான்கு ஷரத்துகளில் முதலாவது ஷரத்தின் பிரகாரம் இந்த வருடம் மக்காவுக்குள் நுழையக்கூடாது, முஸ்லிம்கள் மதீனாவுக்கு திரும்பி போய்விட வேண்டும். அடுத்த வருடம் அவர்கள் வருவார்கள், மூன்று நாட்கள் தங்கியிருப்பார்கள். ஒரு பிரயாணி சுமந்து வருகிற ஆயுதத்தை தவிர வேறு எந்த ஆயுதமும் அவர்கள் சுமந்து வர முடியாது. அந்த ஆயுதமும் அவர்கள் உரைக்குள்ளே வைத்திருக்க வேண்டும், வெளியில் எடுத்திருக்க கூடாது. வந்து ஒன்றாகவே செய்யலாம், மூன்று நாட்கள் தங்கியிருக்கலாம், முடித்துவிட்டு மக்காவில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்பது ஹுதைபியா உடன்படிக்கையின் முதலாவது ஷரத்தாகும். இந்த ஷரத்தின் பிரகாரம் உம்ரத்துல் கவா அவர்கள் செய்து கொண்டிருந்த உடன்படிக்கையின் பிரகாரம் நிறைவேற்றுவதற்குரிய உம்ராவை நிறைவேற்றும் பொருட்டு ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு சஹாபிகளின் ஒரு தொகுதியினரோடு மக்காவுக்கு வந்திருந்தார்கள். மூன்றாவது நாள் அவர்கள் உம்ரா கடமையை முடித்து விட்டு எல்லோரும் இருக்கிற நேரத்திலே மூன்றாவது நாள் அவர்கள் ஹுவைத் இப்னு அப்துல் உஸ்ஸா என்பவரோடு குறைஷி முஷ்ரிக்குகளில் ஒரு தொகுதியினர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், உங்களுக்கு தரப்பட்டிருந்த கால அவகாசம் முடிந்து விட்டது என்றோடு நீங்கள் வெளியேறிவிடலாம் என்றார்கள். இதுக்கு இந்த நேரத்தில் தான் நபி அவர்கள் உம்ராவை முடித்து விட்ட நிலையிலே, இஹ்ராமோடு அல்ல, உம்ரா கடமையை முடித்து விட்ட நிலையிலே ஒரு சஹாபி அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய தந்தையின் சகோதரர், அதே நேரத்திலே மைமூனா ரழியல்லாஹு அன்ஹாவின் சகோதரியாகிய உம்முல் ஃபவுல் லுபாபா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கணவனும் ஆவார். அவர்கள் மூலமாக அவர்களுடைய மனைவியின் சகோதரியாகிய மைமூனாவை திருமணம் கேட்டு அனுப்பியிருந்தார்கள். வேறொரு அறிவிப்பிலே அபு ராஃபி என்ற சஹாபியை அனுப்பியிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரபியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய கோரிக்கையை அவர்கள் அந்த பெண்மணி மதித்தார்கள். சொன்னார்கள், நபி அவர்களுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அவர்கள் மகர் எனக்கு தர தேவையில்லை, மகர் இல்லாமல் என்னை முழுமையாக நான் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லாஹ் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கியிருந்த சட்டங்கள் இல்லை சிறப்பு சலுகைகளுள் ஒன்றுதான், பெண்களை மணந்து கொள்கிற நேரத்திலே அவர்கள் விரும்பினால் அவர்களிடமிருந்து மகரை விதிவிலக்கு செய்துவிட்டு அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம். ஒன்று அசன் முஃமினத்தன் வஹபத் நஃப்ஸஹா நபிக்கு إن أراد النبي أن يستنكحها خالصة لك من دون المؤمنين مؤمنا وانا ورفن தன்னை நபி அவர்களுக்கு அன்பளிப்பு செய்கிறார், நபி அவர்கள் அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு விரும்புகிறார்கள் என்றால் ஏனைய முஃமின்களை விடுத்து நபி அவர்களுக்கு மட்டும் அந்த பெண் துப்புரவாக அவர்கள் நபி அவர்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறார், வேறு எவருக்கும் அந்த சலுகை இல்லை, வேறு எவரும் மகர் கொடுக்காமல் திருமணம் செய்ய முடியாது என்ற சட்டத்தை அல்லாஹ் சூரத்துல் அஹ்சாபிலே பதிவு செய்து வைத்தான். அப்படி சில பெண்கள் நபி அவர்களிடம் முன்வந்து நீங்கள் எமக்கு மகர் தர வேண்டாம், நாம் நம்மை உங்களுக்கு முழுமையான அன்பளிப்பு செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு திருமணம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இறுதியானவர்கள் தான் ஹஜ்ரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா. இந்த கோரிக்கையை நபி அவர்களுக்கு நபி அவர்களுடைய ப்ரொபோசலை கொண்டு போனவர்கள் திருப்பி கொண்டு வந்த போது நபி அவர்களும் திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது திருமணம் நடந்தாயிற்று, அவர்கள் வலிமா கொடுக்க வேண்டும். மூன்றாவது நாள் ஹுவைஸ் இப்னு அப்துல் உஸ்ஸா உடைய குழுவினர் வந்து நீங்கள் மக்காவில் இருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்தார்கள். சொன்னார்கள், இங்கே நான் தாம்பத்திய வாழ்வு ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு விருந்து படைத்து நீங்களும் அந்த விருந்திலே கலந்து கொள்வதை வரைக்கும் எனக்கு இங்கே அவகாசம் தருவீர்களா என்ற வகையிலே ஒரு அனுமதி கேட்டார்கள். அந்த குறைஷிகள் சொன்னார்கள், உங்களுடைய உணவு நமக்கு தேவையில்லை, விருந்து நமக்கு தேவையில்லை, இந்த இடத்திலிருந்து நீங்கள் போனால் போதும் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள், மக்காவிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். உடன்படிக்கையின் பிரகாரம் மூன்று நாட்களுக்கு மேல் அங்கே தங்கியிருக்க முடியாது, இருந்தாலும் உடன்படிக்கைக்கு புறம்பாக எதுவும் செய்ய வேண்டும் என்றால் உடன்படிக்கையின் பிறந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து சம்மதித்து செய்யலாம், ஒரு தரப்பாரின் சம்மதத்தோடு மற்றொரு தரப்பாரின் சம்மதமின்மையோடு செய்ய முடியாது. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கைகளை மதித்தவர்கள், தன் பக்கத்திலே ஏதும் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பிய போதும் அவர்கள் அடுத்த தரப்பை மதித்து கேட்க போது அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாத போது அதை அவர்கள் மீறி நடப்பதற்கு விரும்பவில்லை. இதுதான் இஸ்லாமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவைஸ் இப்னு அப்துல் உஸ்ஸாவுடைய அந்த தலைமையில் வந்த தூதுக்குழுவோடு நான் அப்படியே செய்து கொள்கிறேன் என்ற வகையிலே சொல்லாமல் சொல்லிவிட்டு அந்த நாள் மூன்று நாள் முடிய மக்காவில் இருந்து வெளியேறி வந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திலே மதீனாவுக்கு போகும் வழியிலே வைத்து ஷரீஃப் என்ற பெயர் உள்ள இடத்திலே வைத்து குடும்ப வாழ்வை ஆரம்பித்தார்கள் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா. அதனால் தான் சொன்னேன், இந்த திருமணம் ஊரில் வைத்து நடைபெற்ற ஒரு திருமணம் அல்ல, பயணத்தில் வைத்து நடைபெற்ற ஒரு திருமணம் என்ற வகையிலே வேறொரு வகையில் சிறப்பை பெறுகிறது. சரி சென்ற இடத்திலே தான் இன்றும் போனால் உங்களுக்கு அந்த இடம் நவ்வாரியா என்ற பெயரிலே காட்டப்படுகிறது. சவுதியிலே போனால் மக்காவில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது, அங்கே ஒரு மஸ்ஜிதும் அவர்களுடைய பெயரிலே இருக்கிறது, மஸ்ஜிது மைமூனா, மைமூனா மஸ்ஜித் என்ற பெயரிலே ஒரு மஸ்ஜிதும் இருக்கிறது. இந்த இடத்தில் தான் அவர்களுடைய திருமண வாழ்வு ஆரம்பித்தது, அங்கு தாம்பத்திய வாழ்வு ஆரம்பித்தது, அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தது. அவர்களுடைய வஃபாத்து வரைக்கும் அவர்களுடைய தூய்மையான ஒரு மனைவியாக இருந்தார்கள், ஒரு சிறந்த தக்வா உள்ள ஒரு பெண்மணி. அவர்களுடைய சக்கலத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹாவை பற்றி சொல்லுகிற போது கானத் மின் அத்கானா லில்லாஹ் வ அவ்ஸலினா லிர்ரஹீம், நம்மில் மிகவும் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களில் ஒருவராகவும் அதே சமயத்திலே இரத்த உறவுகளை மிகவும் சேர்ந்து நடக்கக்கூடியவர்களில் ஒருவராகவும் ஹஜ்ரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள் என ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக மனைவிமார் இருந்தது போல, ஏனையோர் இருந்தது போல அவர்களும் இருந்து நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு நீண்ட நாள் வாழ்ந்தார்கள். நீண்ட நாள் வாழ்ந்து ஹிஜ்ரி 61 ஆண்டிலே தன்னுடைய வயது 80 இருக்கும் போதுதான் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டார்கள். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, அவர்களுடைய ஜனாசாவை அவர்களுடைய சகோதரி லுபாபா உம்முல் ஃபதுல் ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மகன் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவும் இன்னும் ஒரு சகோதரியின் மகனான யஸீத் இப்னு அஸ்ஸம்மி என்ற தாபியும் ரெண்டு பேரும் தான் அடக்கினார்கள். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா மிகவும் மதித்த தன்னுடைய தாயின் சகோதரியாக மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற பலவற்றை படிப்பதற்கு நடைபெறுகிற பலவற்றை படிப்பதற்காக வேண்டி சிறிய வயதிலே இருந்து அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா நபி அவர்களுடைய இரவை படிக்க வேண்டும், எப்படி அவர்களுடைய இரா பொழுது கழிகிறது என்பதை படிப்பதற்கு விரும்பிய போது தன்னுடைய தாயின் சகோதரியாகிய மைமூனா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போய் இரவில் தங்குவார்கள். நபி அவர்களுடைய தஹஜ்ஜுத் எப்படி இருந்தது, நபி அவர்களுடைய விட்டில் எப்படி இருந்தது, நபி அவர்களுடைய சுபம் எப்படி இருந்தது, அதற்காக அவர்கள் எழுந்த நேரம் யாது, அவர்கள் தூங்கிய முறை என்ன, அவர்களுடைய தலையணி எப்படி இருந்தது, அவர்களுடைய படுக்கை எப்படி இருந்தது, மனைவி எந்த பக்கம் தலை வைத்து படுத்தார்கள், கணவன் எந்த பக்கம் தலை வைத்து படுத்தார்கள் என்பதை செய்திகளை எல்லாம் ஒரு சிறியவராக 7-8 வயதில் இருந்த அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவினால் தான் நம்முடைய கவனத்துக்கும் இந்த உம்மத்தின் தெளிவுக்கும் படிப்பதற்கும் ஏதுவாக சொல்ல முடியுமாக இருந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அதனால் தான் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா நபி அவர்களுடைய மனைவியொரு ஹஜ்ரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹாவை விசேடமாக அந்த ஜனாசாவின் போது சொன்னார்கள். இந்த ஜனாசாவை நபி அவர்களுடைய மனைவி மைமூனா அவர்களுடைய ஜனாசா பிரேதம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தட்டை நீங்கள் உயர்த்துகிற போது வலா துஸல் ஜிலூஹா வலா துஸ்அலியூஹா அதனை குலுங்க வேண்டாம் ஆட்ட வேண்டாம், ஒரு புக்கூபிஹா அந்த பெண்மணியோடு மென்மையாக இருந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுடைய தாய் என்று சொல்லி வைத்தார்கள். அன்புள்ள பிரியமானவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மனைவி 80 வயதிலே வஃபாத்தானதிலும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கிறது. அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள். ஹிஜ்ரி 61 ஆண்டு யஸீதுடைய ஆட்சி காலம் அது. ஹஜ்ஜுக்கு வந்திருந்தவர்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பிச் செல்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த சரிஸ் என்ற இடத்தில் வைத்து அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பித்தார்களோ அந்த இடத்திலேயே அவர்கள் வஃபாத்தானார்கள். இமாம் ஹாக்கிம் அவர்கள் தன்னுடைய அருமையான பெருமதி மிக்க நூலாகிய முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் இதில் முஸ்தத்ரக்கிலே எழுதுகிற போது அல்லாஹு தஆலாவுடைய ஹிக்மத் ஞானத்தையும் அவனுடைய ஏற்பாட்டையும் பார்த்து நாம் ஆச்சரியப்பட வேண்டியதில் ஒன்றுதான் ஹஜ்ரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணமும் வஃபாத்தும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். எந்த இடத்திலே தாம்பத்திய வாழ்வு ஆரம்பித்ததோ அதே இடத்தில் அவர்களுக்கு மரணமும் சம்பவித்தது, அதே இடத்தில் அவர்களுக்கு கபரும் அமைந்தது. அந்த இடத்தில் தான் அவர்களுடைய கபர் இன்றும் இருக்கிறது. நீங்கள் போபவர்கள் போய் பார்க்கலாம். அந்த இடத்திலே அவர்களுடைய கபர், அதே இடத்திலே அவர்களுடைய நினைவாக மஸ்ஜிது மைமூனா மைமூனா பள்ளிவாசலும் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இப்படி ஒரு சிறந்த மனைவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறிய மனைவிமார் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தது இந்த மாதத்திலே தான், துல்காதா மாதத்திலே தான். துல்காதாவிலே பல படிப்பதற்குரிய நிகழ்ச்சிகள் இருந்த போதிலும் நாம் படிப்பது மிகவும் அரிதாகிய அல்லது எமக்கு பல பேருக்கு தெரியாமல் போன ஹஜ்ரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த விடயத்தையும் இந்த மாதத்திலே படிக்க வேண்டியிருக்கிறது. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியை படிப்பது அவர்களுடைய சரித்திரத்தை படிப்பதில் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. ஆகவே நபி அவர்களுடைய நேசம் நமது இதயங்களிலே நிறைந்திருக்கிறது என்றால் அதன் ஒரு பகுதியாகிய நபி அவர்களுடைய மனைவியருடைய நேசமும் நம் இதயங்களில் நிறைந்திருக்க வேண்டியிருக்கிறது. அவர்களை நேசிக்கிறோம் என்றால் அவர்களுடைய மனைவியரையும் நேசிக்க வேண்டும். எவரையும் அதில் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. எல்லோரும் நபி அவர்களுடைய மனைவியர் என்ற வகையிலே நாம் மிகவும் அன்போடும் அவர்களை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் ஹஜ்ரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த திருமணம் நடைபெற்ற மாதம் ஜுல்ஹாஜா மாதத்திலே அவர்களை நினைத்து பார்க்கிறோம். ஹிஜ்ர் 7 ஆண்டிலே நடைபெற்ற இந்த சம்பவம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவற்ற அன்பை தந்தருவானாக. யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உயிரற்ற உயிரிலும் மேலான பாசத்தை தந்து வைப்பாயாக. அவர்கள் மீது அளவு கடந்த பாசத்தை தந்து வைப்பாயாக. எப்பொழுதும் நாம் அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக மதிப்பவர்களாக, கண்ணியப்படுத்துபவர்களாக, அவர்களுக்கு ஒன்றென்றால் நமது உயிரையும் கொடுத்து போராடுபவர்களாக ஆக்கி வைப்பாயாக. அதுபோல அவர்களுடைய மனைவியரையும் உள்ளால் உள்ளபடி நேசிப்பவர்களாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களுடைய மனைவியரை பற்றி எதுவும் சொல்லப்பட்டு விட்டால் கூட நமக்கு உணர்ச்சி பொங்கி எழும்ப வேண்டும் யா அல்லாஹ். அதுபோல நமக்கு கோபமும் வர வேண்டும் யா அல்லாஹ். நபி அவர்கள் பற்றி எதுவும் வீணாக பேசப்படுகிற போது நமக்கு எழுகிற கோபம் ஆத்திரம், அதுபோல நபி அவர்களுடைய மனைவியரை பற்றி பேசப்படுகிற போது நமக்கு எழும்ப வேண்டும் யா அல்லாஹ். ஏனென்றால் நபி அவர்களுடைய மனைவியர் யாரும் நம்முடைய தாய்மாரை விட குறைந்தவர்கள் அல்ல. நமது தாய்மாரை விடவும் அளவு கடந்து நாம் அவர்களை நேசித்திருக்கிறோம். அவர்கள் நம்மை பெற்றெடுக்காத நீ நமக்கு சொல்லித்தந்த தாய்மார்களாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய அவர்களை நாம் நேசிப்பதன் பொருத்தினால் நம் அனைவருக்கும் உரிய மேலான அந்தஸ்துள்ள சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.